சைவ சித்தாந்தம் ஐந்து பொருள்களை பற்றி பேசுகிறது. இந்த ஐந்து பொருள்களை பற்றி பேசினால் நாம் எதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்ட ஆகிவிடாக ஆகிவிடும். இதை தவிர நம்ம தெரிந்து கொள்வதற்கு வேறு எந்த பொருளும் இல்லை. ஆகவே இந்த சைவ சித்தாந்தமானது ஒரு முழுமையான ஒரு சமயம். இது எதையும் மீதியாக விட்டு வைக்கவில்லை. இந்த ஐந்து பொருள்களை பற்றிய செய்திகளை தெரிந்துவிட்டால் வேறு எங்கும் எந்த செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தத்துவ சம்பந்தமாக, உலகத்தின் நடைமுறை சம்பந்தமாக தெரிந்து கொண்டது எல்லாம் நாம் தெரிந்து கொண்டவர்களாக ஆகிவிடுவோம். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஐந்து பொருள்களை பற்றி சைவ சித்தாந்தம் பேசுகிறது. இறைவன், உயிர், ஆணவம், கண்மம், மாயை என்ற ஐந்து பொருள்களை பற்றி பேசுகிறது. இல்லை, கண்மம் என்பதை பற்றி இன்று முன்னோரியாக சில செய்திகளை நாம் பார்க்கலாம். கண்மம் என்ற சொல்லை நாம் வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்மம், கர்மம் அப்படிங்கறத ஏதோ நாம் இரங்கலுக்கு தெரிவிப்பதற்காக அந்த பொருளை, அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். கர்மகாரியம் அப்படின்லாம் நம்ம ஒருவர் இறந்து போன விஷயத்துக்கு பயன்படுத்துவதாக நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கண்மம் என்ற சொல்லுக்கு செயல் என்று பொருள். செயல், செய்கை, வினை, தொழில் என்றெல்லாம் அதற்கு நாம் பொருள் கூறலாம். எந்த பொருளாவது பொருள், எந்த பொருள், பொருளினுடைய அசைவுதான் கர்மம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பொருள் அசைந்தால், கர்மம் சூட்சமமானது, அது செயல்படுவதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. அது ஏதாவது ஒரு பொருளை பற்றி கொண்டு செயல்படும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ சாதாரணமா இங்க ஒரு இந்த எழுதுகோல் இருக்கிறது, இதை இங்க வைக்கிறோம், இது வந்து இந்த இடத்துல தூக்கி வச்சிருக்கோம். இப்ப இதனுடைய அசைவு தான் கர்மம், செயல். இந்த இடத்துல இருந்த பொருளை இன்னொரு இடத்துல எடுத்து வச்சிருக்கோம். ஆக பொருளை, இந்த மாயையில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி கொண்டு கர்மம் செயல்படுகிறது. அதுக்கு இந்த கர்மம் செயல்படுவதற்கு ஒரு உயிருள்ள அறிவுள்ள பொருள் ஒன்று தேவை. அதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கண்மம் என்பது பொருள்களின் அசைவை குறிக்கிறது. அது மாயை பற்றி கொண்டு மட்டும் செயல்படும். நம்ம எந்த பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்தாலும் சைவ சித்தாந்தத்தில் அதனுடைய சொரூப இலக்கணம், அதனுடைய தடத்த இலக்கணம், அதாவது சிறப்பு இயல்பு, பொது இயல்பு என்ற ரெண்டு விஷயம் ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிறத நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ கண்மம் கண்மமலம் என்பதை பற்றி பார்க்கும்பொழுது அதுக்கு சொரூப இலக்கணம் என்ன, அதனுடைய பொது இலக்கணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கண்மம் ஒவ்வொரு உயிரையும் பற்றி கொண்டு பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆணவமலத்தினுடைய அடிப்படையில் நம்ம கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கண்மமலத்திலிருந்து விடுபடுறதுன்னா எப்பொழுதுமே ஒரு தீய செயல், தீய ஒரு மனிதன் அப்படின்னா இருந்தா அதனுடைய ஆழம், அடி ஆழம் வரையிலும் சென்று அது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சா அதை நம்ம வேரோடு எடுத்து விடலாம். ஒரு திருடன் இருட்டில்தான் செயல்படுவான். அவன் வர்ற வழி, அவன் எப்படி உள்ள நுழையிறான், அவன் எப்படியெல்லாம் அதை செய்யறாங்கிற அறிவு நமக்கு வந்து அந்த அவன் வருவதற்குரிய வழிகளை எல்லாம் நாம் தடுத்து விட்டால் அந்த திருட்டுத் தொழில் நடைபெறாது. ஒரு லஞ்சம் நடக்கிறதுனா அந்த லஞ்சம் நடப்பதற்குரிய அடிப்படையாக உள்ள செயல்களை எல்லாம் தடுத்து விட்டோமானால் அங்கு லஞ்சம் நடக்காது இல்லையா. அதுபோல இந்த கண்மமலத்தை எவ்வாறு இது தோன்றுகிறது, எவ்வாறு செயல்படுகிறது, அதனுடைய இலக்கணம் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த கண்மமலமானது மேலும் மேலும் நமக்கு துன்பத்தை தருவதிலிருந்து நம்மை நீக்கிக் கொள்ள முடியும். அதனாலதான் இந்த கண்மமலத்தை பற்றி நாம் விரிவாக ஆராய்ச்சி செய்கிறோம். ஆகவே இந்த கண்மமலத்தினுடைய சொரூப இலக்கணம், அதனுடைய இயல்பு தெரியணும். ஒருத்தருடைய இயல்பு தெரிஞ்சா அவங்கள்ட்ட பழகிறது நமக்கு சுலபமா இருக்கும். இப்ப செந்தியில் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறார், அவருடைய இயல்பு தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு தகுந்தது போல என்னுடைய வியூகத்தை நான் மாற்றிக் கொள்ள முடியும். அப்படி கண்மமலத்தினுடைய அடிப்படை இயல்பு என்ன, சொரூப இலக்கணம் சிறப்பு இயல்பு என்ன, அதனுடைய பொது இயல்பு என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது அப்படிலாம் நல்லா தெரிந்து கொண்டோமானால் அந்த கண்மமலத்திலிருந்து நாம் விடுபடுகின்ற வழியையும் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். அதனுடைய சொரூப இலக்கணம் என்னன்னா, கண்மமலம் அதனுடைய சொரூப நிலையில் கண்மம் என்பது நல்ல செயலுமல்ல தீய செயலுமல்ல, அது ஒருவரிடம் சூட்சமாக மறைந்திருக்கிறது. இப்போ ஒரு நன்றாக பாட்டு பாடக்கூடிய ஒரு இசைக்கலைஞர், அந்த முதலில் அந்த உதாரணம் நம்ம சொல்லியிருக்கிறோம், இசைக்கலைஞர் இந்த அரங்கத்துக்கு உள்ள வர்றார், அந்த பாட்டு பாடுகின்ற திறமை அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனா உள்ள ஒளிஞ்சிருக்கு. நிறைய பெரிய ஒரு வித்வானே வர்றாரு வச்சுங்க, யேசுதாசே உள்ள வர்றார், அவரை யாருன்னு நமக்கு யாருமே தெரிஞ்சதில்ல, பார்த்ததில்ல, அவர் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறார், அவர்கிட்ட அந்த சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அப்போ அந்த கர்மமானது அந்த செயலானது அவர்கிட்ட உள்ள மறைந்து இருக்கிறது. அப்போ யாராவது பாட்டு பாடுறீங்களா, ஒரு நல்ல பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எழுந்து வந்து பாடுகிறார், தன்னுடைய திறமையை காட்டுகிறார். அப்போ அவற்றிலிருந்து வெளிப்படும் பொழுதுதான், அது நமக்கு அந்த அசைவு வெளியில வரும்பொழுதுதான் அவர் மிகச்சிறந்த பாடல் பாடுகின்றவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அது உள்ள மறைஞ்சிருக்கும் பொழுது அது நல்லதா கெட்டதா, செயல் மறைந்திருக்குங்கிற நிலை இருக்கிறது அல்லவா, செயல் செய்ய முடியும் ஆனால் அந்த செயல் வெளிப்படாமல் உள்ளே மறைந்து இருக்கிறது, கறந்து இருக்கிறது, அந்த நிலைக்கு மூல கண்மம் என்று பெயர். செயல் நிகழாது ஆனால் செயல் நிகழ்வதற்குரிய ஆற்றல் அங்க ஒடுங்கி இருக்கும். இப்ப அதே மாதிரி சங்கீத வித்வான் எழுதுற ஒரு கம்ப்யூட்டர் நிபுணரே இருக்கிறார், இப்ப மனோகரன் வந்து அந்த கம்ப்யூட்டரை இயக்கிட்டு போயிருக்காருன்னு வச்சுங்க, அவர் சாதாரணமா வந்தா அந்த செயலை அவர் செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை செயல்படும் பொழுதுதான் அந்த எந்திரத்தை அவரால் இயக்க முடியும் அப்படிங்கிறது. அப்ப செயல் கறந்து செயல் வெளிப்படாமல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கண்மத்திற்கு, செயல் ஆற்றலுக்கு மூல கண்மம் என்று பெயர். அந்த இடத்துல அந்த கண்மம் நல்ல செயலா தீய செயலா என்று பிரித்து அந்த இடத்துல பார்க்கவே முடியாது, இதுதான் மூல கண்மம். இப்பொழுது அது வெளிப்படும் பொழுது, செயலாக வெளிப்படும் பொழுது, ஒவ்வொரு செயலும் வெளிப்படும் பொழுது அது ஆணவ மலத்தினுடைய அடிப்படையில தான் ஒவ்வொரு செயலும் வெளிப்படுகிறது. அப்போ எனக்கு விருப்பு வெறுப்பின் காரணமாக நான் ஒரு நல்ல செயலையோ அல்லது தீய செயலையோ செய்கிறேன், அதற்கு வெளியில வந்து செயல்படுவதற்கு அதனுடைய செயல்படும் பொழுது அதற்கு தடத்த இலக்கணம், அது வெளியில நன்மையாகவோ தீமையாகவோ செயல்படுகிறது, அப்பதான் நம்ம நல்லது கெட்டதுங்கிறதைய நம்ம தீர்மானிக்க முடியும். ஆகவே இதுக்கு இதனுடைய சிறப்பு இயல்பு செயல் கறந்து இருக்கின்ற நிலை, அதுக்கு நல்லது தீயது கிடையாது. அது வெளிப்படும் பொழுது, எந்த செயல் வெளிப்படும் பொழுதும் ஜடம் தானா இயங்காது, அப்போ அதனுடைய பின்புலமாக ஒரு உயிர் தான் இயக்குகிறது. உயிரை எது இயக்குகிறது? உயிரை இறைவன் இயக்குகிறான், ஆனா இப்பொழுது உயிரை மறைத்திருப்பது ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் பின்புலமாக இருக்கும் பொழுது அந்த எண்ணங்களிலே விருப்பு வெறுப்பு தோன்றுகிறது, அந்த விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில தான் செயல்கள் நிகழ்கின்றன. அப்போ எனக்கு விரும்பியதை, அது நல்லதா கெட்டதாங்கிறது விஷயம் இல்ல, நான் விரும்புகிறேன், லஞ்சம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு, அது என்னுடைய விருப்பம், அந்த செயலை செய்யறேன், அப்பொழுது அது தீய செயல். என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் எல்லாம் நல்ல விருப்பமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து எப்படியாவது உழைக்காமலே சம்பாதிக்க வேண்டும், எத்தி சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது நல்ல செயலா தீய செயலா என்று நான் அதை பொருட்படுத்துவதில்லை, என்னுடைய விருப்பம் அவ்வாறு செயல்படுகிறது. அப்போ விருப்பு வெறுப்பின் காரணமாக, வெறுப்பு சில நல்ல செயல்களை செய்வதற்கு வெறுப்பு ஏற்பட்டு போய்விடுகிறது. இந்த வகுப்புக்கு வர்றோம், அல்லது ஒரு டிவியில நல்ல நிகழ்ச்சி காமிக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சி காமிக்கிறது எனக்கு விருப்பமா இருக்கு, இந்த செயல நான் விருப்பு காட்டுறேன். அப்ப நல்ல செயல்ல, நல்ல காரியங்கள் செய்தல வெறுப்பு ஏற்படுகிறது. இப்படி பின்புலமாக இந்த உயிரை மறைத்திருக்கின்ற ஆணவமானது விருப்பி வெறுப்பின் வழியாக செயல்படுகிறது. அப்ப நம்ம செய்யற காரியங்கள் நல்லனவாகவும் தீயனவாகவும் வெளிப்படுகிறது. அப்படி நல்லனவாகவும் தீயனவாகவும் வெளிப்படும் பொழுது அந்த நிலைக்குத்தான் தடத்த இலக்கணம் என்று நாம் அதை சொல்லுகிறோம். தெளிவா இருக்கா? ஆகவே இந்த கண்மமலத்தினுடைய சொரூப இலக்கணம் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய தரத்த இலக்கணம் எவ்வாறு இருக்கிறது. இப்போ இந்த உயிரை கண்மமலமா, இது ஆணவமலமானது மறைத்திருக்கிறது, அதனால் அதனுடைய அடிப்படையிலேதான் நமக்கு இந்த விருப்பு வெறுப்புகள் தோன்றுகின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மானவர் ஒரு பாடல்ல அற்புதமா சொல்றார், இந்த விஷயத்தை சொல்றாரு பாருங்க. வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். வேண்டாத விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பு தேவையா அப்படின்னு சொல்றது கேள்விக்கு அவர் பதில் சொல்ற, எடுத்த உடனே வேண்டா. ஹனுமன் சொன்னா கண்டேன் சீதை அப்படின்னு. அதாவது இந்த விருப்பு வெறுப்பும் வேண்டாம், தேவையில்லாத விஷயம். வேண்டா விருப்பு வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்து கொள் நெஞ்சே. விருப்பு வெறுப்போடு நீ செயல்படாதே, அந்த விருப்பு வெறுப்பு தான் உன்னை நல்ல செயலையும் தீய செயலையும் செய்ய தூண்டுகிறது. ஆகவே இந்த இரண்டு பொருள், இரண்டு அதாவது கண்மத்தினுடைய இரண்டு நிலைகள், ஒன்று அதனுடைய சிறப்பு நிலை, சிறப்பு நிலைக்கு சுரூப இலக்கணம் என்று பெயர், அதனுடைய பொது நிலைக்கு தடத்த இலக்கணம் என்று பெயர். இப்படி இது செயல்படுகிறது. இந்த ஐந்து பொருள்களை பற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த ஐந்து பொருள்களும் அனாதியானவை அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அனாதின்னா என்ன, தோற்றமும் இல்லை முடிவும் அதுக்கு கிடையாது. இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு தோன்றலாம், இப்போ ஒரு செயல் நாம் செய்யறோம், அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது, அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, இருக்கா இல்லையா? இப்ப நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறோம், 10:30 ஆரம்பிக்கிறோம், 10:30 ஆரம்பிச்சு ஒரு 2 நம்ம பூர்த்தி பண்ணிடுறோம். அப்ப இந்த செயலுக்கு தோற்றம் இருக்கு, முடிவு இருக்கு இல்லையா? அப்புறம் எப்படி கன்வமெல்லாம் அனாதின்னு நம்ம சொல்ல முடியும்? அது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நீங்களே சிந்திச்சு பாருங்க. அதுக்கு தோற்றம் உண்டா, முடிவு உண்டா இல்லையா? தோற்றமும் உண்டு முடிவும் உண்டு, அப்புறம் அனாதின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இயல்பா வரணும். கண்மம் என்பதனுடைய சொரூப இலக்கணம் இருக்கிறதே, செயல் கறந்திருக்கின்ற நிலை, அதுக்குதான் தோற்றம் இல்லை அழிவும் இல்லை. கர்மத்தினுடைய காரியம், அதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றனவே, அதற்கு தோற்றம் உண்டு அழிவு உண்டு, எல்லாத்துக்கும் அதே மாதிரிதான். மாயையினுடைய மூல நிலை, அது வந்து மாயை வந்து சூட்சம பொருளாக இருக்கிறது. சிவபெருமான் அந்த மாயையிலிருந்து 36 தத்துவங்களையும் வெளியே கொண்டு வந்தான், அது காரிய நிலை. மாயை சூட்சமாக இருக்கும் பொழுது அது காரண நிலை, அந்த காரண நிலை அழிவதே அழிவதில்லை. அந்த காரணத்தில் இருந்து வெளிவருகின்ற பொருள்கள், அதுக்கு தோற்றம் உண்டு அழிவு உண்டு. அதே மாதிரி கண்மம் சூட்சமாக இருக்கின்ற பொழுது செயல் கறந்து இருக்கின்ற நிலையிலே, செயல் மறைந்திருக்கின்ற நிலையிலே, அதற்கு தோற்றம் இல்லை அழிவும் இல்லை. அந்த அதிலிருந்து வருகின்ற செயல்பாடுகளுக்கு தோற்றம் உண்டு, காரிய கண்மத்திற்கு தோற்றம் உண்டு அழிவும் உண்டு. இது நல்லா புரியுதா இல்லையா? நான் மறுபடியும் அதை விளக்கமா சொல்றேன். ஆணவமலத்தினுடைய செயல்பாடுகள், ஆணவமலத்தை வந்து இந்த உயிரை பற்றி இருக்கும்போது அதனுடைய காரியங்கள், ஆணவமலம் அந்த உயிரை விட்டு ஒரு காலத்துல இறைவனை சென்று அடைந்த உடனே இந்த உயிரை விட்டு அது நீங்கிவிடும். ஆகவே இந்த காரண நிலையில அவர்களுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை, காரிய நிலையில அவைகளுக்கு தோற்றம் உண்டு அழிவும் உண்டு. ஆகவே நாம் நல்ல செயல்களை செய்தாலும் தீய செயல்களை செய்தாலும் அந்த செயல்களுக்கு தோற்றம் இருக்கிறது, அழிவும் இருப்பது. அப்போ இந்த தோற்றமும் அழிவும் இருக்கிறதே, இந்த நாம் செய்த வினைகள் தோன்றுகின்றன அழிகின்றன. நான் ஒரு நாளைக்கு 100 செயல்கள் செய்யறேன், அது தோன்றுகின்றது, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, மறுபடியும் அழிஞ்சு போயிடுது. அந்த வினை அழிந்து போனாலும், அந்த அந்த காரியகன்மத்துக்கு அழிவு இருந்தாலும், அது அதனுடைய விளைவுகள் இந்த உயிருக்கு வந்து பற்றுமா பற்றாதா, அந்த 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 நான் ஒரு செய்த வினை இருக்கு, அந்த வினையினுடைய விளைவு இருக்கு, அந்த விளைவு என்னை வந்து தொடுமா தொடாதா? நிச்சயமா தொடும். அந்த வினை சடம்னு சொல்லியிருக்கிறோம், அதாவது இறைவன் அறிவுடைய பொருள், உயிர் அறிவுடைய பொருள். நல்ல கவனமா அத கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். உயிர் அறிவுடைய பொருள், இறைவன் அறிவுடைய பொருள். இந்த ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் அறிவு இல்லை, அந்த மூன்றும் அறிவு இல்லை. ஒரு கண்மம் காரிய கண்மம் நிகழ்ந்து விட்டது, இப்ப நான் பேசுறேன், பேசி முடிச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு இந்த செயல், இது நல்ல செயலா கெட்ட செயலா, நீங்க அந்த அந்த செயலினுடைய விளைவு என்னை வந்து உங்களையோ என்னையோ வந்து தொடும். அப்போ இந்த கண்மலத்திற்கு சடமாக இருக்கிறதே அது என்ன வந்து எப்படி தொடும், என்ன வந்து எப்படி அது தன்னுடைய விளைவை அது என் மேல ஏற்படுத்தும், கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். சைவ சித்தாந்தம் என்பது மிகுந்த நுணுக்கமான பேரறிவு படைத்தவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஞ்ஞானிக்கு இருக்கக்கூடிய அறிவு விட ரொம்ப அறிவு வேணும் அதை புரிந்து கொள்வதற்கு. என்ன எப்படி வந்து தொடும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வெரி குட். ஒரு அடியார் ஒருத்தர் இருந்தார் நம்மகிட்ட, 63 நாயன்மார்கள் ஒரு அடியார், மிகச்சிறந்த அடியார், அவருக்கு சாக்கிய நாயனார்னு பேர். அவர் சங்கமங்கைங்கிற ஊர்ல வாழ்ந்தார், வேளாளகுளத்தை சேர்ந்தவர். அவர் சின்ன வயசுல நிலையாமையை பற்றி, அப்ப பௌத்த சமயம் ரொம்ப பரவி இருந்தது, நாடு பூரா பரவி இருந்தது. அப்படி பரவி இருந்த உடனே அதை பார்த்து இவரும் மயங்கினார். சரி, நிலையாமையை பற்றி இந்த சமயம் தான் நிறைய சொல்லுது, சைவ சமயத்துல ஆழ போகல தெரியல. ஆகவே அவர் வந்து பௌத்த சமயத்தை சார்ந்தார், பௌத்த வேடங்களையே அணிந்து கொண்டார். அதற்குரிய மஞ்சள் ஆடை, எப்படி பௌத்த சன்னியாசிகள் மொட்டை அடிச்சுக்கிட்டு மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டு வாழ்வார்களோ அது போல வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு சில காலம் அதுல வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது அதுல ஒரு திருப்தி வரல, அந்த சமய கொள்கை இவருக்கு திருப்திய தரல. ஆகவே என்ன செய்தார், மறுபடியும் சைவ சமயத்தில் உள்ள கொள்கைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார். அவருக்கு ஒரு கொள்கை ரொம்ப உயர்வா தெரிஞ்சுதான், ஆஹா இது உலகத்திலேயே வேற எந்த சமயத்திலும், அவர் எல்லா சமயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார், அப்ப இருக்கிற சமயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார், பௌத்த சமயத்தில் இருக்கின்ற பிரிவுகள், சமண சமயத்தில் இருக்கிற பிரிவுகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். சைவ சமயத்துல இப்படி ஒரு கொள்கை இருக்கு, இந்த போல உயர்ந்த கொள்கை உலகத்திலே ஒண்ணு கிடையாது, ஆகவே சைவ சமயம்தான் சிறந்த சமயம் என்று அவர் ஒரு தீர்மானித்தார். அப்படி ஒரு முடிவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சேக்கடார் பெருமான் அருள் அருமையா சொல்றாரு ஒரு பாடல்ல, செய்வினையும் நாம் செய்யக்கூடிய செயல், நாம் செய்யக்கூடிய ஒரு செயல், அந்த செயலை செய்கின்ற நான், நான் இருக்கேன் முதல்ல நான் வச்சுங்க, நான் ஒரு செயலை செய்கிறேன், நான் ஒன்று, நான் செய்யக்கூடிய செயல் ஒன்று, அந்த செயலின் விளைவாக வரக்கூடிய பயன் ஒன்று, இந்த மூணு இருந்தா அந்த பயன் இருக்கிறதே. நான் நல்ல செயல் செய்தா எனக்கு நன்மை வரணும்னு நான் எதிர்பார்த்தானே செய்யறேன். நாம் பல்வேறு காரியங்கள் செய்யறோம், தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறோம், கோயிலுக்கு செல்கிறோம், நாம் செல்லக்கூடிய நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல், இதனுடைய விளைவு எனக்கு வரும், நான் தர்மம் செய்தால் இதனுடைய பலன் எனக்கு வரும் அப்படிங்கறதுனாலதான் நான் செய்யறோம். ஆனா நான் செய்யக்கூடிய செயல் வந்து ஜடமால இருக்கு, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அதனுடைய பயனை சேர்க்கின்ற பேரறிவு பொருள் ஒருவன் இருத்தல் வேண்டும். இதை எந்த சமயமும் சொல்லல, எந்த சமயம் சொல்லுது, சித்தாந்த சைவம் சொல்லுகிறது. செய்வினையும் செய்வானும் அதன் பயனும், அந்த பயனை சேர்க்கின்றவனும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே. சைவ சித்தாந்தத்தினுடைய வினை கொள்கையில செய்கின்றவன் செய்யப்படுகின்ற செயல் அதனுடைய பயன் அதனை சேர்க்கின்றவன் ஒருவன் இருக்கிறான் என்று நான்கு பொருள்களை பற்றி மிக ஆழமாக உறுதியாக தெளிவாக ஒரு கொள்கையை சைவம் சொல்லுகிறது. அதுதான் இந்த உலகத்துல உண்மையாகவே நடைபெறுகிறது. இந்த உலகம் ஏனோதானோ என்று படைக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் உலகத்தினுள் உயிர்களெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன, ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றன, ஒரு நோக்கத்திற்காக அவைகள் செயல்பட வேண்டும். அதில் செயல்படுவதன் விளைவாக அந்த உயிர்களெல்லாம் தூய்மையடைய வேண்டும், தூய்மையடைந்து தன்னுடைய திருவடிக்கு வந்து மாறாத பேரின்பத்தில் அவைகள் திளைக்க வேண்டும். இது இறைவனுடைய திட்டம். ஆகவே மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே, இந்த இயல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை, சைவ நெறியை தவிர வேற எந்த இதுக்கும் இந்த மாதிரி இயல்பு கிடையாது என உய்வகையால் பொருள் சிவன், ஆகவே இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடியது, நாம் செய்கின்ற செயலினுடைய பயனை சேர்க்கின்றவன் சிவபெருமான், பேரறிவு பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அந்த வினைக்கு உரிய பயனை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்து, அப்படி சேர்ப்பது எதுக்குன்னா நம்ம தூய்மைப்படுத்துறது. நம்ம செய்த வினை நமக்கே வந்து சேருமாறு செய்தால் அப்போ நாம் செய்ததெல்லாம் நமக்கு திரும்ப வருகிறது என்பதை உணர்ந்து இந்தவன் தவறான காரியங்களை செய்ய மாட்டான். அவன் இறைவன் வைத்திருக்கிற அந்த சிஸ்டம், அந்த ஒழுங்குபாடே நம்மை திருத்திவிடும். ஒரு நூல் வேண்டாம், ஒரு குரு வேண்டாம், அந்த செயலினுடைய பயன் நமக்கு விளையும்போது உணர வேண்டும். நாம் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறோம், அதன் காரணமாக இந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்பது எந்த நூலை படிக்காமலும் எந்த குருநாதன் சொல்லாமலும் பல்வேறு பிறவிகளுக்கு பிறகு அந்த ஞானம் ஒரு உயிருக்கு வந்தே தீரும். ஆனால் குருநாதனும் நூல்களும் என்ன செய்கின்றன, பல்வேறு பிறவிகளில் நாம் கஷ்டப்படாமல் இப்பொழுதே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குருநாதனும் நூல்களும் நமக்கு உதவி செய்கின்றன. நம்முடைய அருளாளர்கள் மிக கருணை உள்ளம் படைத்தவர்கள். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நூல் வழியாக இவ்வாறு வருகிறது, நல்ல செயலையும் தீய செயலையும் செய்தால் ஒவ்வொரு செயலும் அதற்குரிய பயனை விளைவித்துக் கொண்டே இருக்கிறது. நீ தீய செயலை செய்யாதே, தீய மனமொழி மெய்களால் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் திரும்பவும் உன்னையே வந்து அது சாரும், அதனுடைய விளைவை உன்மேல் செலுத்தும், அதிலிருந்து யாராலும் உன்னை தடுக்க முடியாது. மலை குகைக்குள் போய் நாம் அடங்கி இருந்தாலும் கூட நாம் செய்த வினையின் பயன். பரீட்சித்து மகாராஜா சமுதிரத்து நடுவில் போய் உட்காந்துட்டான், ஏழு நாள்ல உயிர் போயிடணும் சாபம் அவனுக்கு. சமுதிரத்துக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டான், இங்க எப்படி பாம்பு வரும் சமுதிரத்துல, நல்ல பாம்பு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட யாரோ ஒருவன் ஒரு எலுமிச்சம்பழத்தை விட்டேறிஞ்சான், அதுக்கு அற ஒதுங்கி அவங்க கிட்ட போச்சு. அவன் என்ன பண்ணா, அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து முகர்ந்து பார்த்தான், உள்ளிருந்து பாம்பு வெளிப்பட்டு அவனுக்கு அடிச்சு சாகடிச்சு. எந்த மலகுகைக்குள் நாம் போய் ஒளிந்து கொண்டாலும் சரி, நாம் செய்த பாவம் நம்மை துரத்தும், நாம் செய்த நன்மையும் நம்மை துரத்தும். ஆகவே இதை ரொம்ப வலிமையா வினை கொள்கையை சொல்லக்கூடியது நம்முடைய சைவம். ஆகவே பொருள் சிவன், நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பொருள் என்று சொன்னால் அது சிவபெருமான் தான் என்று அவர் உணர்ந்தறிந்து மீண்டும் சைவம் சார்ந்தார். அதுக்கு பிறகு கதை உங்களுக்கு தெரியும், நான் கதைக்காக சொல்ல வரல. ஒரு பௌத்த மதத்தில் இருந்தவர் நம்முடைய சைவ சமயத்திற்கு எப்படி மாறி வந்தார், அதற்கு பிறகு அவர் சிவலிங்க வழிபாடு செய்தார். அந்த சிவலிங்க வழிபாட்டினுடைய சிவலிங்க வழிபாடு கூட நம்ம செய்யறது போல பூவெல்லாம் அள்ளி போட்டு செய்யல. ஒரு நாள் சிவலிங்கத்தை கும்பிடுறதுக்கு போனார், அறிவினுக்கும் உறிவினுக்கும் இடைப்பட்ட ஜோதி பிழம்பதாய் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை அவர் வழிபட்ட சென்றார். அவருக்கு உடனே பூஜை போடணுங்கிற உணர்வு மேலோங்கியது. பார்த்தார் ஒரு புஷ்பம் எடுத்து போடலான்னு பார்த்தார், பக்கத்துல ஒன்னையங்கான ஒரு கல் இருந்து எடுத்து போட்டார் மேல. அப்புறம் மறுநாள் பூஜை பண்ணலான்னு வந்தார், அவர் என்ன நினைச்சாருன்னா, நேத்து இறைவன் எனக்கு உணர்த்தினது கல்லு தானே, அதனால கல்லா எடுத்தே போடும், கல் எடுத்தே போடும், தினம் கல்லாலேயே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் அவர் இறைவனுக்கு பூஜை பண்ணாம போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சார். அப்பொழுது அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, சாப்பாட்டுல கை வைக்கிறது முடி மறுபடியும் ஓடினார், கல்லால அந்த சாமி மேல ஒரு கல் எடுத்து போட்டார். இறைவன் தன்னுடைய சாப்பாட்டை விட்டுட்டு வந்துட்டானே அவன் சந்தோஷப்பட்டான். பார்வதி சமேதராக அவருக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய சிவலோகத்திற்கு அவரை அழைத்து சென்றார் என்பது கதை. ஆகவே சாக்கியராக இருந்து வேறு மதத்தில் இருந்தவர் மீண்டும் நம்முடைய சமயத்திற்கு திரும்பி வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த வினை கொள்கை, கண்மமலத்தை பற்றிய வினை கொள்கை. அப்போ இது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு நினைச்சு பாருங்க. உலகத்தை திருத்தறதுக்கு வேற எந்த ஆயுதமும் தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, ராணுவம் தேவையில்லை. இந்த கொள்கை ஒன்றை நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு மனிதனிடத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், நகரத்திலும், நாட்டிலும், உலகம் பூராவும் இதை எடுத்து சொன்னோமானால், எடுத்து பரப்பினோமானால் இந்த உலகம் எவ்வளவு க்ஷேமமா இருக்கும் அப்படிங்கறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சமயத்தை போல உயர்ந்த ஒரு சமயம், உயர்ந்த கோட்பாடுகளுடைய சமயம் என்பது எங்கேயும் அகில பிரபஞ்சத்திலையும் கிடையாது, இந்த உலகம்னு மட்டும் சொல்லக்கூடாது. இதே போல இதுல சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீங்கள் ரசித்து ரசிக்க ஆரம்பித்து விட்டால் அதுவே உங்களுக்கு இந்த இன்னைக்கு பாடத்துல உங்களுக்கு சொல்லலாம் என்று கருதுகிறேன். பின்னாடி வருது, நாம் அடையக்கூடிய நான்கு நிலைகள் சாலோகம், சாமீபியம், சாரூபம், சாயுச்சியம் என்று நான்கு நிலைகள். இந்த சைவ சித்தாந்த கொள்கைகளை படிச்சாலே போதும் மூன்று நிலை வந்துருதான் சிவபெருமான் இருக்கின்ற இந்த சைவ சித்தாந்தத்தை. நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறவங்களாம் இத கவனமா ஆழமா நம்ம சொல்றத அப்படியே மனதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை நன்றாக புரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு சிவபெருமான் இருக்கின்ற உலகத்தில் நீங்கள் சென்று வாழ்வீர்கள், சிவபெருமானுக்கு அருகில் செல்வீர்கள், சிவபெருமானுடைய உருவமே உங்களுக்கு வந்துவிடும். அது அபரமுக்தி என்று சொல்கிறார். இதை கேட்கறதுனாலேயே அந்த பயன் வந்துடும் அவங்களுக்கு. அப்புறம் அனுஷ்டிச்சா சிவபெருமான் சாரூபம் சாயுச்சியம் சிவபெருமானுடைய அவனோடு ஒன்று கலந்து விடுகின்ற பேரானந்த பெருவாழ்வு கிடைக்கும். இதை அனுபவிச்சா அப்ப கேட்கிற மாத்திரத்திலேயே இந்த சைவ சித்தாந்தத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு பரமுக்தி வாய்க்கிறது. அதன் விளைவாக அபரமுக்தியும் உங்களுக்கு கைவந்துவிடும். இதுல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த உன்னதமான செய்திகள். இப்ப நம்ம வந்து அடிப்படை போட்டுக்கிட்டு போறோம். நம்ம சிவஞான போதம் என்ற இந்த இதனுடைய முடிமணி நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். வகுப்புக்கு வர்றதே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நீங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வகுப்புக்கு வர்றதே அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு உயிர் அப்படியே மெல்ல 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 பேரானந்த பெருநிலைக்கு கொண்டுட்டு போயிது. நம்ம உமாபதி சிவாச்சாரியார் சிவபிரகாசத்துல உங்களுக்கு நடத்த போறோம். நம்ம அதுல சொல்றார், உங்களுக்கு இந்த நூலை படித்து இதனுடைய கொள்கைகளை படித்து இதனுடைய விளைவாக இந்த ஞானம் வரும் பொழுதே நீங்கள் பதமுக்திகளை அடைந்து விடுவீர்கள். பதமுக்தி உங்களுக்கு கிடைச்சிடும். பரமுக்தி என்பது அதனுடைய விளைவாக மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆகவே இந்த வினையானது, வினையை நம்மோடு சேர்க்கின்றவன் அந்த ஜடம், அதை வினை வந்து ஜடம், அதுக்கு அறிவு கிடையாது. அது வந்து நம்மை வந்து சேருமாறு நமக்கு கொண்டு வந்து செலுத்தி நம்மை திருத்துவதற்காக, கண்மமலம் பரிபாகமாவதற்காக, ஆனமலம் பரிபாகமாவதற்காக, இந்த மாயாமலம் நம்மை விட்டு நீங்குவதற்காக, பரிபாகம்னா நீங்குதல், நீங்குவதற்காக இறைவன் நம்மோடு கொண்டு வந்து அந்த கண்மமலத்தை சேர்க்கிறான். சாதாரணமா ஒரு வண்டி இருக்கு, மாடு தனியா இருக்குது, அந்த வண்டியை ஓட்டுவோன்னு இருக்கான். நாளை காலையில ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு மாட்டுக்கிட்ட சொல்லி வைக்கிறான், காலையில போகலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறான். ஒரு பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு காலையில எழுந்திருச்சு, மாடு எழுந்திருச்சு, அந்த நகத்தடி போய் கழுத்துல மாட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு தானா போகுமா? அப்போ இந்த வண்டியையும் இந்த மாட்டையும் ஒன்றிணைக்கணுமா இல்லையா? இந்த மாடு என்பது உயிர், வண்டி என்பது அந்த கண்ம மலத்தினுடைய விளைவு. அது ரெண்டையும் சேர்க்கிறவன் யாரு? கடவுள். சேர்த்தாதான் அது அந்த எங்க போகணுமோ அந்த எல்லைக்கு போகும். ஆகவே நம்ம மேய்க்கிறவன் ஒருத்தன் இருக்கான், அவன்தான் சிவபெருமான்.